வணக்கம் மதிப்புக்குரிய தோப்பா அவர்களே.
வணக்கம் நண்பர் சஞ்சயன் அவர்களே. வணக்கம்.
தமிழகம் அறிந்த எழுத்தாளர், பண்பாட்டு ஆய்வாளர், இலக்கிய படைப்பாளர், பேராசிரியர், சமூக ஆர்வலர், போராளி தோ பரமசிவம், உங்களை நமது நேர்களுக்கு எப்படி அறிமுகப்படுத்துவது? அல்லது இன்னொரு வகையில் சொல்வதென்றால், உங்கள் கல்லறையில் என்ன எழுதப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்?
இல்ல, ஜி போப் சொன்னது போலத்தான், ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான், அவ்வளவுதான்.
ஆனால் நீங்கள் தமிழ் மொழிக்கு மேலாக தமிழர் பற்றியும் நிறைய பேசுகிறீர்கள், ஆய்வு செய்திருக்கிறீர்கள், நூல்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள் இல்லையா?
தமிழ் என்பதற்கு நான் இலக்கியம் என்கிற குறுகிய பொருளை மட்டும் எடுக்கவில்லை, தமிழ் வாழ்வியல், தமிழ் பாதிக்கையையும் சேர்த்தேதான் தமிழ் என்ற சொல்ல அடக்கும் என்று நம்புகிறேன்.
இது எங்கிருந்து உங்களுக்கு ஆரம்பித்தது ஐயா?
இல்ல, என்னுடைய ஆரம்பம் என்பது தமிழ் பாதிக்கு பற்றிய என்னுடைய ஆய்வு என்பது என்னுடைய அன்னையாரிடமிருந்து தான் எனக்கு தெரிந்தது. அவர் தான் மனிதர்களை பற்றியும் சமூகங்களை பற்றியும் சமூக தலைமைகளை பற்றியும் நிறைய சொல்லுவார். சாதி முறைகளை பற்றியும் சாதி முறைகளுடைய நல்ல அம்சங்கள் பற்றியும் கெட்ட அம்சங்கள் பற்றியும் நிறைய சொல்லுவார். நான் சின்ன வயதிலேயே தந்தை இழந்து போனவன், சகோதரர்களா இல்ல, ஒரு நான்காவது காலம் நானும் அவரும் மட்டும்தான் எங்க வீட்டிலே இருந்தோம். இரவு சாப்பிடுகிற போது கதை சொல்லிக்கொண்டே இருப்பார், அதை கேட்டுக்கொண்டே இருப்பேன். அதுதான் என்னுடைய பண்பாட்டு ஆய்வுக்கான தொடக்க களம் என்று நான் கருதுகிறேன்.
சரி, உங்களுடைய முதல் ஆராய்ச்சி அழகர் கோயிலில் இருந்து ஆரம்பிக்கலாமா?
ஆரம்பிக்கலாம்.
அழகர் கோயில் குறித்து பல வருடங்கள் ஆராய்ச்சி செய்து நூல் வெளியிட்டிருக்கீர்கள் இல்லையா?
ஆமா.
இந்த ஆராய்ச்சியை அழகர் கோயிலில் ஆரம்பிக்க வேண்டும் என்று எப்படி முடிவெடுத்தீர்கள்?
நான் தொல்லியல் துறையிலே ஒரு பயிற்சி பெற்றிருந்தேன், 40 நாள் ரொம்ப கடுமையான பயிற்சி ஒன்றை நான் பெற்றிருந்தேன். ஆய்வுக்கான தலைப்பு தேடுகிற போது என்னுடைய ஆய்வு நெறியாளர் பேராசிரியர் சண்முகம் பிள்ளை அழகர் கோயிலை பற்றி செய்ய அவர் தான் என்னை தள்ளிவிட்டார். நான் போய் தேர்ந்து கொள்ளவில்லை, தலைப்பை நோக்கி அவர் என்னை தள்ளிவிட்டார். நான் போய் பார்த்தேன், அருமையாக ஒரு முனைவர் பட்டத்துக்கு செய்வதற்கு போதுமான களம் இருப்பதாக எனக்கு பட்டது. சரி என்று ஒத்துக்கொண்டேன். 3 ஆண்டுகளில் 1 ஆண்டு குடும்பத்தை ஊரிலே விட்டுவிட்டு கலாய்வு செய்தேன். தனிநபராக இருந்து மதுரையிலிருந்து பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் போய் கலாய்வு செய்தேன். 1 ஆண்டு முழுக்க கலாய்வு செய்தேன். 2 ஆண்டுகள் உட்கார்ந்து எழுதினேன். அந்த ஆய்வேடு தேர்வாளர்கள் 3 பேராலும் கொண்டாடப்பட்டது. எனவே அது மதுரை பல்கலைக்கழகம் வெளியிட்டது. இப்படி தீர்ந்து போய் 2வது பதிப்பையும் மதுரை பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கிறது. இது 3 தென் மாவட்டங்களுடைய பண்பாட்டின் பிரதிநிதியாக அழகர் கோயிலை பார்க்க முடியும். அந்த தென் மாவட்டங்களுடைய பண்பாட்டு பிரதிநிதியாக அழகர் கோயில் திகழ்கிறது என்பதுதான் என்னுடைய ஆய்வினுடைய இது. எனவே அது ஒரு பண்பாடு சார்ந்த சமூகவியல் ஆய்வுதான்.
பண்பாட்டு ஆய்வியலை உங்களை போல் நுணுக்கமாக செய்பவர்கள் இப்பொழுது யார் இருக்கிறார்கள்?
இல்லை, நிறைய பேர் இருக்கிறார்கள். ஏன், பக்தவத்தில பாரதி இருக்கிறார், சிந்தி நடராசன் என்று ஒருவர் இருக்கிறார். பண்பாட்டு ஆய்வுகளை நுணுக்கமாக செய்வதற்கு நிறைய பேர், ஆர் சிவசுப்பிரமணியன் இருக்கிறார், இவரெல்லாம் செய்கிறார்கள்.
அதிலே உங்களைப் போல சமய சார்பும் இல்லாமல் மார்க்சிய சிந்தனையும் பெரிதாக பூத்தாமல் வேறு யாரும் செய்வது போல் தெரியவில்லையே?
சுப்பிரமணியன் அது போல செய்கிறார். அவருடைய கிறிஸ்தவமும் சாதியும் அதுக்கு நல்ல உதாரணம்.
சரி, நீங்கள் ஒரு நல்ல தலைப்பை தொட்டிருக்கிறீர்கள், சாதியம். ஆஸ்திரேலியாவிலும் இப்பொழுது சாதி தலை தூக்குகிறது என்று நாங்கள் செய்து வரும் ஆய்வுகள் சொல்கின்றன.
நான் சாதி பற்றி நிறையவே எழுதியிருக்கிறேன். அதில் ஒரு கட்டுரை, சாதி உண்மையும் அல்ல பொய்யும் அல்ல என்று எழுதியிருக்கிறேன். சாதி உண்மையும் அல்ல பொய்யும் அல்ல. ஆனால் ஆய்வு நோக்கில சொல்வதானால் முதற்கட்டமாக காஸ்ட் அண்ட் எண்டகனஸ் குரூப், அவ்வளவுதான். சாதி என்பது உள்வட்ட திருமண அமைப்புடைய ஒரு மக்கள் கூட்டம், அவ்வளவுதான். இந்த உள்வட்ட திருமண அமைப்புடைய மக்கள் கூட்டம் என்பதை அதனுடைய கடுமையை எங்கே பார்க்கலாம் என்றால், வெளிநாடுகளிலே போய் வசிக்கிற ஈழத் தமிழர்களிடத்தை பார்க்கலாம். இந்த சாதியாக இருக்க வேண்டும், இந்த ஊர் உள்ளாடராக இருக்க வேண்டும் என்றால், நான் கனடாவில் போய் பார்த்தபோது ரொம்ப போனேன். எங்கே போனாலும் சாதிய அடுக்கு மூட்டையை தோடியை சுமந்து கொண்டு போகிறான் தமிழன் என்று. பெண் வேண்டும், வெள்ளாட சாதி பெண் வேண்டும், அதுவும் குங்குடு வெள்ளாட சாதி பெண் வேண்டும் என்று கேட்டு விளம்பரம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. தமிழ்நாட்டிலே தான் சாதி பேரை போடுவது தவறு என்று வெட்கக்கேடான விஷயம் என்ற உணர்வை பெரியார் ஊட்டினால், எனக்கு டெல்லியிலே கூட அந்த டெல்லி பல்கலைக்கழக மாணவர்கள் கேட்டார்கள், என்னுடைய பேருக்கு பின்னால் இருக்கிற வாளை கேட்கிறார், நீங்க ரெட்டியா, செட்டியா, குப்தாவா, மேனனா? நான் பரமசிவன் தான். அவங்களுக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. இந்தியாவிலேயே சாதி பெயரை போடாத ஒரு பெரிய மக்கள் கூட்டம் உருவாகி உள்ளது தமிழ்நாட்டிலே தான். அது பெரியாருடைய புண்ணியத்தாலே தான், பெரியார் தான் அந்த வழியை காட்டினார். என்ன மாசியம் பரவி இருக்கிற கேரளாவிலே, மேற்கு வங்கத்திலும் கூட சாதி ஒட்டுக்களை போட்டு அங்கேயும் முகர்ஜிகள், சட்டோபாத்தியாயர்கள், பண்டோபாத்தியாயர்கள் இன்னும் இருக்கிறார்கள் வங்காளத்திலே. கேரளா போனால் மேனன் நம்பூதிரி இன்னும் இருக்கிறார்கள். சாதி பெயரை முழுமையாக மனிதன் விளக்குவது என்பது சாத்தியம் என்பதை காட்டியது தமிழ்நாடு தான், பெரியார் தான். அந்த விவேகம், அந்த பெருமையை இப்பொழுது நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டிலே கூட பெண்கள் சாதி பெயரை போடுகிற வழக்கம் வந்து கொண்டு இருக்கிறது. உஷா ஐயர் என்று போடுகிறார்கள். இதுமே சாதி மறுபடி தன்னைத்தானே மறு உற்பத்தி செய்து கொள்கிறது, ரீடூப்ளிகேட் பண்ணுகிறது என்பதுதான் அவனுடைய மோசமான பண்பு.
இப்ப அதிலும் சாதி சார்ந்த கட்சிகளும் தமது
சாதிகள் வாக்கு வகைகளாக பார்க்கப்படுகிற கொடுமை காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்தே தொடங்கிவிட்டது. 50களிலிருந்தே தொடங்கிவிட்டது. பெருவாரியான சாதிகள் வாழ்கின்ற இடங்கள் சாதியை சார்ந்த வேட்பாளர்களே நிறுத்தினால் வாக்கு வங்கியாக மாற்றிக்கொள்ளலாம் என்கிற எண்ணம் 50-52 தேர்தலில் இருந்தே தொடங்கிவிட்டது. 50 தேர்தலிலே அது குறையாக இருந்தது. ஏன்னா அங்கு பெரிய குடும்பங்களைச் சேர்ந்த ராயல் ஹவுசஸ் அதைச் சேர்ந்த நபர்களை வேட்பாளராக நிறுத்தினால் வெற்றி பெறலாம் என்ற ஒரு வாய்ப்பு இருந்தது. ஜமீன்தார்கள் பண்ணையார்கள் என்று 57 தான் முழுக்க ஜாதி சார்ந்து வேட்பாளர்கள் நிறுத்துகிற வழக்கம் தொடங்கியது. அது 67-71 மிக பெரிதாக வளர்ந்து போகுது. அந்த கருத்துக்கு முதற் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்றால் பேராய கட்சி தான், காங்கிரஸ் கட்சி தான் ஏற்க வேண்டும். அது திராவிட இயக்கம் கையிலே எடுத்துக்கொண்டது பின்னாடி.
சரி, நாங்கள் திராவிடர்கள் என்று எம்மை அடையாளப்படுத்துவது சரியா, இல்லை தமிழர் என்று எம்மை அடையாளப்படுத்த வேண்டுமா?
அதாவது திராவிடம் என்ற சொல் ஒரு பண்பாட்டு அடையாளம் தானே தவிர ஒரு மொழி அடையாளமோ இன அடையாளமோ அல்ல. திராவிடம் என்ற சொல் ஒரு பண்பாட்டு அடையாளம். திராவிடருடைய பண்பாடு என்ன? மேலோட்டமாக பார்த்தால் ஒரு 2-3 பண்புகளை சுருக்கமாக சொல்லலாம். தாய்மாமனுக்கான மரியாதை, ரெஸ்பெக்ட் டு த மெட்டர்னல் அங்கிள், பெண்களின் உடல் மீதான வன்முறையை நிராகரித்தல், இறந்து போன உடலுக்கு மரியாதை செய்தல், இந்த 3 பண்புகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள். மேலோட்டமாக பார்த்தால் இந்த 3 ரெஸ்பெக்ட் டு த காப்ஸ், ரெஸ்பெக்ட் டு த மெட்டர்னல், இந்த தாய்மாமனுக்கான மரியாதை என்பது 4 தென் மாநிலங்களிலே இருக்கக்கூடிய விஷயம். எனவே திராவிடம் என்பது ஒரு பண்பாட்டு அடையாளம் தவிர ஒரு இன அடையாளமோ சாதி அடையாளமோ அல்ல. தாய்மாமனுக்கான மரியாதை 4 தென் மாநிலங்களிலும் ரொம்ப கடுமையாக இருக்கிறது, இந்தியா வட மாநிலங்களில் கிடையாது. அதே போல ரெஸ்பெக்ட் கிராஃப்கசின் மேரேஜ் என்று சொல்லக்கூடிய முறைப்பெண் உரைமாப்புடைய திருமணமும் அதனுடைய விளைவாக வருவதுதான், அதுவும் வட மாநிலங்களிலே கிடையாது. இதெல்லாம் திராவிட பண்பாட்டினுடைய அடிப்படைகள். இது திராவிடம் என்பதை ஒரு பண்பாட்டு அடையாளமாக வைத்துக் கொள்ளலாமே தவிர மொழி வழி அடையாளமாக வைத்துக் கொள்ள முடியாது. இது திராவிடத்துக்குள் தமிழை தேடுவது சரியல்ல. அதுதான் பண்பாட்டு அடையாளங்களா கிராஸ் கசின் மேரேஜ் என்று சொல்கிறோம் அல்லவா, முறைப்பெண் முறை மாப்பிள்ளை திருமணம். இதை பற்றி ஆய்வாளர்கள் எழுதியது அன்பிராமினிக்கன் என்று எழுதுவார் ஜெகதி அடன், அடன் என்ற பேராசிரியர். இது பிராமணர் அல்லாதாருடைய வழக்கம் என்று எழுதுவார். இது பாரம்பரியமாக பெண்ணுக்கு சொத்துரிமை மறுக்கப்பட்ட சமூகத்தில் பெண் உரிய பங்கை தேர்ந்தெடுத்துக் கொள்ள கண்டுபிடித்த ஒரு உபாயம். இது சொத்து இல்லாமல் செல்கிற என்னுடைய மகள், என்னுடைய குடும்ப சொத்து கிடைக்காமல் போகிற என்னுடைய மகள், தன்னுடைய மகளை மறுபடியும் என் வீட்டுக்கு மணமகளாக அனுப்பியோ, இல்லை எங்கள் வீட்டிலிருந்து இன்னொரு மணமகளை தன் மகனுக்கு எடுத்துக்கொண்டோ அந்த சொத்தினுடைய ஒரு பகுதியை மீண்டும் அனுபவிக்க முயல்கிறார்கள். எனவே சொத்துடைமை சார்ந்த அந்த வழக்கம் பெண்களாலே உருவாக்கப்பட்டது. கிராஸ் கசின் மேரேஜ் என்பது முறைப்பெண் முறை மாப்பிள்ளை திருமணம் என்பது பிராமணரிடம் கிடையாது. இது பியூரி அன்பிராமினிக்கன் என்று எழுதுவார் கட்டம். மாமன் மகளை கேலி செய்யலாம், மாமன் மகளை கடத்தி கொண்டு கூட போய்விடலாம். அது ஒரு பெரிய குற்றமாகவோ பாவமாகவோ பார்க்கப்படுவது இல்லை. இன்ன வரைக்கும் மாமன் மகளையோ அத்தை மகளையோ கடத்தி கொண்டு போனால் அது ஒரு குற்றமாக பெருங்குற்றமாக பார்க்கப்படுவது இல்லை.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடிக் கொண்டிருப்பவர் தமிழகம் அறிந்த எழுத்தாளர், பண்பாட்டு ஆய்வாளர், இலக்கிய படைப்பாளர், பேராசிரியர், சமூக ஆர்வலர், போராளி தோ பரமசிவம் அவர்கள். ஆனால் இப்படி உறவுகளுக்குள்ளேயே திருமணம் செய்வதால் பிறக்கின்ற குழந்தைகள் ஊனத்துடன் பிறக்கின்றன என்று ஒரு ஆவணப்படம் பார்த்தேன்.
தமிழ்நாட்டிலே கடந்த தலைமுறை வரைக்கும் முறைப்பெண் முறை மாப்பிள்ளை திருமணம் சாதாரணமாக அன்றாத நிகழ்வாக இருந்து வந்த போது அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஊனமுற்ற குழந்தைகளுடைய நாம் பார்க்கல. எனவே அது ஒரு விஞ்ஞான ரீதியான மூட நம்பிக்கை, அவ்வளவுதான். அந்த கான்சன்ஸ் மேரேஜஸ்ல வந்து இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது வந்து விஞ்ஞானம் சார்ந்த ஒரு மூட நம்பிக்கை, அவ்வளவுதான். கண் முன்னாலே ஒரு 100 முறைப்பெண் முறை மாப்பிள்ளை திருமணம் ஒரு 100 இதை பாக்குறேன். அந்த ஒரு குழந்தை கூட நீங்க சொன்னதுனால உடல் ஊனமுற்றோ மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறக்கவில்லை, வளரவில்லை. எனவே நான் அதை விஞ்ஞானம் சார்ந்த மூடநம்பிக்கை என்றுதான் சொல்லுவேன்.
இன்னொரு விடயம் குறிப்பிட்டீர்கள் ஐயா, அதாவது இறந்த உடல்களுக்கு நாம் கொடுக்கும் மரியாதை. தமிழர்கள் இறந்தவர்களை ஈமத்தாளி என்று ஒன்றில் போட்டு அடக்கம் செய்தோம் என்று வாசித்திருக்கிறேன்.
அதற்கு ஒரு காலம் இதிலிருந்து இதுவரை இது நடக்கிற ஒரே ஒரு விஷயம், இறந்தவர்கள் அழிந்து போவதில்லை. அந்த எங்கள் சொன்னதுனால நத்திங் கேன் பி டிஸ்ட்ராய்டு, எல்லாமே ரீஜெனரேட் ஆகுது. இறந்து போனவர்கள் திரும்ப வருகிறார்கள். என்னுடைய தாத்தா அல்லது என்னுடைய அப்பா என்னுடைய மகனாக வருகிறார். அதனால அவனுக்கு பெயர், நான் என்னுடைய மகனுடைய பிள்ளையாக திரும்ப வருகிறேன். பெயரன் மீண்டு வருபவன், பெயரன் என்ற சொல்லுக்கும் பெயர்த்தி என்ற சொல்லுக்கும் மீண்டு வருபவர்கள் என்றுதான் பொருள். கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் பிள்ளைகளா பிறக்கிறாங்கிறது நம்முடைய நம்பிக்கை இல்லையா? என் மகன் வந்து எங்க அப்பாவுடைய வடிவம். அதனால கொண்டாடுகிற போதே, குழந்தை கொஞ்சி மெழுகிற போதே அப்பா அம்மா என்று சொல்வதெல்லாம் என்ன? எங்க அப்பா திரும்ப வந்திருக்காரு, எங்க அம்மா திரும்ப வந்திருக்கிறா. நான் என் மகளை எங்க அம்மானதான் சொல்லுவேன், எங்க அம்மா பேரு தான் விட்டுருக்கேன். எங்க அம்மா திரும்ப வந்திருக்கிறா அப்படிங்கறதா. இறந்தவர்கள் அழிந்து போவதில்லை, மறுபடியும் அவர்கள் இந்த மண்ணுக்கு வருகிறார்கள் அடுத்த தலைமுறையாக என்பதுதான் எனக்கு அது ஒரு நம்பிக்கைவாதம், ஆப்டிமிசம் சார்ந்த ஒரு நம்பிக்கை. அதனால இந்த நம்பிக்கை இருப்பதனால இறந்தவருடைய உடலுக்கு செய்கிற சடங்குகள் எல்லாமே, எல்லா ஈமச்சடங்குகளுமே விட்டிங் ஃபேர்வெல், அவ்வளவுதான். பயணத்துக்கான வழி அனுப்புதல் என்பதாகத்தான் இருக்கும். இது வாயிலே அரிசி கொடுத்து காசு வைத்து, ரொம்ப மிகுந்த வயதானவர்களாக இருந்தால் வாழைப்பழம் வெற்றிலையை கையிலே கொடுத்து திரும்ப வாங்கி நான் மீண்டும் வருகிறேன் என்று, குழந்தை இல்லாதவர்கள் யாரேனும் இருந்தால் அவள் கையிலே ஒரு 90 வயது பாட்டு இறந்து போனாள் என்று வையுங்கள், அவள் கையிலே வெற்றிலையினையும் ஒரு கதலி பழத்தையும் கொடுத்து அந்த கூட்டத்திலே குழந்தை இல்லாத ஒரு பெண்ணை அழைத்து பிணம் பிணம் என்று கருதுவதில்லை, உயிரோடு இருப்பதாகத்தான் கருதுவார்கள். கையில் இருந்ததை வாங்கி அந்த குழந்தை இல்லாத பெண்ணினுடைய முந்திச் சேலையிலே போடுவார்கள். அதாவது நான் வந்து உன் வயிற்றிலே பிறப்பேன் என்று அந்த கிழவி சொல்வதாக அர்த்தம். எனவே இறப்புச் சடங்குகள் எல்லாம் துயரச் சடங்குகள் அல்ல. அதனால்தான் வயது முடிந்தவர்கள் சாகிற போது அந்த இறப்பு வீட்டு சடங்குகள் எல்லாமே மகிழ்ச்சி கலந்த சடங்குகளாகத்தான் இருக்கும், துயரம் கலந்த சடங்குகளாக இருக்காது. ஏனென்றால் எல்லா இறப்பு சடங்குகளுமே வழி அனுப்பும் சடங்குகள் தான். இன்னொரு உலகத்துக்கு போகிறார்கள், திரும்பவும் வருவார்கள் என்கிற நம்பிக்கையிலே தான் அந்த சடங்குகள் எல்லாம் நடைபெறுகின்றன.
அதே போல வீரர்களுக்கு நடுகள் நாட்டினோம் இல்லையா?
தமிழ்நாட்டில் அது பெரிய வழக்கமாக இல்லை என்றாலும் கூட அவர்களுக்காக செய்யப்படும் 16வது நாள் சடங்குக்கு கல் என்றே பெயர். கருமாதி என்று சொல்கிறத கல் என்றுதான் நாட்டார் மக்கள் சொல்வார்கள். கல் என்று 3 கற்களை வைத்து தான் அந்த சடங்குகளை செய்வார்கள், சாதாரண கற்களை வைத்து. அந்த சடங்கு பெயரே கல் என்பதுதான். அந்த வழக்கத்தை குறிகள் எடுத்து திருப்பிவிருத்தினார்கள், மரியாதை கலந்ததாக செய்தார்கள், வணக்கத்துக்குரியதாக செய்தார்கள். உண்மையிலே அந்த வழக்கம் அவங்களுடைய குறியினுடைய செயல்பாடு வணக்கத்துக்குரியதுதான். மாவீரர் துயிலுமிடம் என்று அவர்கள் வணக்கத்துக்குரிய ஒரு கூட்டங்களை உருவாக்கினார்கள். அது மரியாதைக்குரிய விஷயம்.
கோயில்களிலும் சமூகத்திலும் நடக்கும் சடங்குகளை பெரியார் பலமாக எதிர்த்தார். ஆனால் அவரை போற்றும் நீங்கள் சடங்குகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள். அந்த வித்தியாசத்தை சற்று சொல்லுங்களேன்.
பெரியார் காலத்து சமூகியல் அறிவு என்பது நமக்கு அந்த அளவுக்கு தான் இருந்தது. இதைக்கு நமக்கு பெருசா இருக்கு. ஐயப்பன் கோயிலே பெண்களை விடமாட்டேன் என்று சொன்னால் பெரியார் அந்த மூர்க்கத்தனமாக எதிர்ப்பார். நாம் வந்து டேபு என்றால் என்ன, மென்ஸ்ட்ரல் டேபு என்றால் என்ன என்கிற புரிதலோடு அதை பார்க்கிறோம். உலகத்தில் எல்லா இதுகளிலும் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு தடை இருக்கிறது. இங்கே இந்த தடையை வைத்திருக்காங்க, இந்த தடை இருக்கக்கூடாது என்பதுதான். உலகத்தில் எந்த நாட்டிலும் எந்த தடையும் இருக்கக்கூடாது என்பதா. பெண்கள் பூசை வைக்கக்கூடாது என்று ஒரு தடை இருக்கிறது அல்லவா விஸ்வத்திலே? எல்லா துறவிகளும் ஆண்களாகத்தானே இருக்கிறார்கள். அப்படித்தான் ஒரு கவிதை எழுதினார். ஒரு குழந்தை தந்தையிடம் கேட்பதாக ரசூல் என்று, எச்சி ரசூல் என்ற ஒரு தமிழ்நாட்டு கவிஞர், ஏன் வாப்பா எல்லா நபிமார்கள் 124 நபிமார்களுமே ஆண்களாகத்தானே இருக்கிறார், ஒரு நபி கூட பெண் நபி இல்லை என்று கேட்டார். குழந்தை கேட்பதாக ஒரு கவிதை எழுதினார். அவருக்கு ஃபத்வா கொடுத்து விட்டார் சொல்லி. அவ்வளவுதான், ஃபத்வா பேரளவு கொடுக்க முடியும். வேற ஒன்றும் அதை நிறைவேற்றலாம், நடைமுறைப்படுத்தலாம் முடியல அவங்களால. அதான் அவ்வளவுதான் நிலைமை.
உங்களை வழிபடுத்தியவர்கள் யார் அல்லது யாவர் என்று கேட்டால்,
பேராசிரியர் நான் வானவாமலை, இந்த நான் பிறந்த ஊர்க்காரர் பக்கத்துல இருக்காரு. அவர் வந்து பேராசிரியர் மயிலை சீனி வெங்கடசாமி, சாத்தன்குளம் ஆ ராகவன். இவர்கள் வந்து மெத்தடாலஜி என்று சொல்லக்கூடிய முறை இயலையும் மக்கள் சமூகத்தின் எந்த அசைவும் விளக்கக்கூடியதல்ல, எல்லாமே ஆய்வுக்குரியது என்பதையும் இவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன்.
அதே போல உங்களை மானசீக குருவாக யாராவது வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா?
என்ன யாரும் ஏற்றதாக எனக்கு தெரியவில்லை. பாராட்டுகிறார்கள் அங்கங்கே. தொடர்ந்து நான் காட்டிய வழியிலே நான் பல்லாங்குழி விளையாட்டை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். நிறைய பேர் அதை பாராட்டினார்கள். மனித சமுதாய வரலாறு படித்தவர்களும் பாராட்டினார்கள். எங்கள்சினுடைய குடும்பம் தனிச்சு திருமையை அரசு படித்தவர்களும் பாராட்டினார்கள். ஆனால் அதை தொடர்ந்து பாண்டின் விளையாட்டை பற்றி யாரேனும் எழுதுவார்களா என்று நானும் கேட்டு கேட்டு பார்த்தேன். ஒரு இளைஞன் கூட முன்வரவில்லை. இது எனக்கு வருத்தம்தான்.
ஆனால் நடிகர் கமல்ஹாசன் உங்கள் சிந்தனைகளை தனது சினிமாவில் சேர்த்திருக்கிறார் என்று படித்திருக்கிறேன்.
ஆமா, அவர் காலமும் வயதும் இருந்தால் அவர் ஒரு வேளை என்னுடைய மாணவராக ஆகியிருப்பார். அதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ரெண்டு பேருக்கும் இல்லை. என்னுடைய ஆய்வு நெறிமுறைகளும் என்னுடைய முறைகளும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்.
புதிதாக எழுத முனைபவர்கள், ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிப்பவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கும்?
மக்கள் சமூகத்தின் எல்லா அசைவுகளையும் கணக்கில் எடுங்கள். குறிப்பாக லோர் என்று சொல்லக்கூடிய வழக்கான ஒரு பழமொழியை, ஒரு கெட்ட வார்த்தையை, கெட்ட வார்த்தை கூட ஆய்வுக்குரிய பொருள் தான். எல்லாவற்றையும் கணக்கெடுங்க. ஆய்வுக்கு விளக்கப்பட்ட பொருள் என்று எதுவுமே கிடையாது. கோயிலே பலியிடுகிற ஆட்டின் காலை வெட்டி அதன் வாயிலை வைத்து பலிவிடத்தின் மீது வைப்பார்கள். அது கூட ஆய்வுக்குரிய ஒரு விஷயம்தான். எதுவுமே உலகத்துல எல்லா எனிதிங் அண்டர் தி சன் என்பார்களே, ஆய்வுக்குரிய விஷயம்தான். இதுதான் நான் ஆய்வு நடத்த வருகிறவர்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம். தேடுங்கள், தேடுங்கள். ஏன், எதற்கு? இடையறாத கேள்வி. ஏன் வடக்கு நோக்கி சில ஊர்களிலே புதைக்கிறார்கள், சில ஊர்களிலே கிழக்கு நோக்கி புதைக்கிறார்கள்? அது கூட ஆய்வுக்குரியதுதான்.
நன்றி ஐயா. உங்களுக்கு ஒரு சத்திர சிகிச்சை நடந்து உங்களது வலது காலை வைத்தியர்கள் அகற்றி விட்டார்கள் என்று அறிகிறோம்.
ஒண்ணும் இல்லை, நின்று கொண்டு புத்தகம் தேட முடியவில்லை என்னுடைய நூலகத்தில் இருந்து. அது ஒண்ணுதான் எனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய துயரம். புத்தகங்களை நினைத்த போது தேடி எடுக்க முடியவில்லை என்பதுதான். எந்த அடி கூட என்னால நடக்க முடியாது இல்லவா?
இந்த வேளையிலும் எமக்காக நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலை தந்ததற்கு மிக்க நன்றி ஐயா.